ஹரே கிருஷ்ணா. பகவத்கீதை உண்மவுருவில் அத்தியாயம் 3, கர்மயோகம் பதம் 4. ஓம் நமோ பகவதே வாசுதேவாயம் ஜய ஸ்ரீ கிருஷ்ண சைதன்யா பிரபோ நித்யானந்தம் ஸ்ரீ அத்வைத கதாதர ஸ்ரீவாசதி கௌரபக்த பிருந்த. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. ந கர்மணாம் அனாரம்பம் நிஷ்கிரம்யம் புருஷஸ்னுதே ந ச சந்நியாசநாதீவம் சித்திம் சமாதி கச்சதி. ந கர்மணாம் அனாரம்பம் நிஷ்கிரம்யம் புருஷஸ்னுதே ந ச சந்நியாசநாதீவம் சித்திம் சமாதி கட்சதி. மொழிபெயர்ப்பு வழங்கியவர் அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் ஸ்தாபகாச்சாரியர் ஏசி பக்திவிதாந்த சுவாமி. ஸ்ல பிரபுபா ஜெய் ஸ்ல பிரபுபா. செயல்களிலிருந்து விலக்கிக் கொள்வதால் விளைவுகளிலிருந்து ஒருவன் விடுதலை பெற முடியாது. துறவால் மட்டும் பக்குவமடைதல் என்பது இயலாததாகும். ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஓம் அஜானதிமிரந்தஸ்ய ஜானஞ்சனசலாகயம் சக்ஷுரன்மிலிதம் யேன தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹம். நமாவோம் விஷ்ணுபாதாய கிருஷ்ணப்ரஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த ஸ்வாமிங்கிதி நாமினிம். நமஸ்தே சரஸ்வதி தேவே கௌரவாணி பிரச்சாரிணிம் நிர்விசேஷா சூன்யவாதிம் பாஷாத் தேசதாரணிம் பஞ்சதத்வாத்மகம் கிருஷ்ணம் பக்தரூபஸ்வரூபகம் பக்தாவதாரம் பக்தாக்யம் நமாமி பக்தசக்திகம். யம் பிரம்மா வருணேந்திர ருத்ர மருதை ஸ்துன்வந்தி திவ்யஸ்தவைம் வேதை சாங்க பத க்ரம உபநிஷத்தை காயந்தி யம் சாமகம் தியானாவஸ்தித தத்கதீன மனசா பஷ்யந்தி நம் பஷ்யந்தி யம் யோகினம் யஷ்யந்தம் நாவிதோ சுரா சுரகணா தேவாய தஸ்மை நமஹ. ஹரே கிருஷ்ணா. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய அனுகிரகத்தாலையும் ஸ்ரீல பிரபுபாதருடைய அனுகிரகத்தாலேயும் தினந்தோறும் பகவத்கீதை கேட்டு வருகிறோம். முந்தைய பதங்களில் பகவான் அர்ஜுனுடைய கேள்விக்கு பதிலளித்தார். என்ன பதிலளித்தார் அப்படின்னா, அர்ஜுனா, இரண்டு வகையான மனிதர்கள் உள்ளனர். ஒரு வகையான மனிதர்கள் சாங்கிய யோகத்தின் மூலமாக பகவானை அடைகின்றனர், மற்றொருவர்கள் பக்தி யோகத்தின் மூலமாக பகவானை அடைகின்றனர். சாங்கிய யோகம் என்பதை பற்றி நம்ம, சாங்கிய யோகம்னா என்ன, பக்தி யோகம்னா என்ன அப்படின்னு போன பதங்களை நம்ம வந்து பார்த்தோம். சாங்கிய யோகம் அப்படின்னா ஆராய்ச்சியின் மூலமாக ஆத்மா என்றால் என்ன, உடல் என்றால் என்ன, பரமாத்மா என்றால் என்ன, கடவுள் என்றால் என்ன, எல்லாவற்றையும் ஆராய்ச்சியின் மூலமாக தெரிந்து கொள்வது சாங்கிய யோகம் அப்படின்னு நேற்று பார்த்தோம். பக்தி யோகி சாஸ்திரத்தில் என்ன கொடுக்கப்பட்டிருக்கோ அதை நேரடியாக புரிந்து கொண்டு பக்தி பண்ணுபவர்கள் பக்தி யோகி அப்படின்னு நினைத்து வந்து பார்த்தோம். இந்த பதத்தில் பகவான் என்ன சொல்கிறார் அப்படின்னா, செயல்களிலிருந்து விலக்கி கொள்வதால் விளைவுகளிலிருந்து ஒருவன் விடுதலை பெற முடியாது. துறவால் மட்டும் பக்குவம் அடைதல் என்பது இயலாததாகும் அப்படின்னு வந்து சொல்கிறார். நியூட்டன்ஸுடைய மூன்றாவது சட்டம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எவ்ரி ஆக்ஷன் தெர் இஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் அப்படின்னா, எந்த ஒரு செயலுக்குமே வந்து ஒரு பின் விளைவுகள் வந்து இருக்கும். எப்படி ஒரு பந்தை வந்து நம்ம செவுத்தில் அடித்தோம் அப்படின்னா அது திரும்ப வந்து நம்மக்கிட்டே வந்து வரும். எவ்வளோ ஜோராக அடிக்கிறோமோ, எவ்வளோ வந்து எவ்வளோ வேகமாக அடிக்கிறோமோ அவ்வளோ வேகமாக வந்து சேரும். அதுபோல் இந்த பௌதீக லோகத்தில் என்ன காரியத்தை நம்ம செய்தாலும் நன்மையாக வந்து சேரும், இல்லையாக இல்லைன்னா தீமையாக வந்து சேரும். உதாரணத்துக்கு ஒருத்தரை வந்து ஒரு விருந்தினாளியை வந்து நம்ம வீட்டுக்கு அழைக்கிறோம் அப்படின்னா, விருந்தாளிங்கிறவர் வந்து அதிதி தேவோ பவ, தேவர்களே வீட்டுக்கு அதித்தியின் மூலமாக வருவதாக ஐத்தியம் ஐக்கி. அப்படி வர்ற பொழுது நம்ம அவர்களை நம்மளுடைய பண்பாடு மனு சமூகத்தில் என்ன கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, இந்த உறவினர்கள் இருந்தாலும் சரி, யார் நம்ம வீட்டுக்கு வந்தாலும் நம்மளுடைய வாசப்படியில் போய் அவர்களை வந்து வரவேற்கணும். ஆனால் இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா கலியுகத்தில் நாய் தான் இருக்குது. எல்லார் வீட்லேயும் வந்து நாய் வந்து பயங்கர சத்தம் போடுது. இந்த சத்தத்தை பார்த்துட்டு வர்ற வீட்டுக்கு வர்றவங்களும் அப்படியே ஓடி போயிடலாம் போல் அப்படின்னு வந்து தோணும். ஆனால் மனு சமூகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது போல் ஒருத்தர் வந்து இரு வீட்டில் இருக்கிற கணவன் மனைவி யாராக இருந்தாலும் சரி வெளியில் போயிட்டு கதவு வரைக்கும் அட்லீஸ்ட்டு குறைந்தபட்சம் அவங்க கதவு வரைக்கும்னா போய் வெளியில் போயிட்டு அவங்கள வந்து வரவேற்கணும். வரவேற்று ஒரு புன்னகையோடு வந்து வரவேற்று அவங்களிடம் நல்ல நன்றாக பேசி வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்து அவங்கள உட்கார்றதுக்கு வந்து இருப்பிடம் கொடுத்து அவங்களுக்கு வந்து தண்ணி உபசரிக்கணும் முதல்ல. ஆனால் கலியுகத்தில் இன்றைக்கி பார்த்தோம் துரதிருஷ்டவசமாக அப்படின்னா இவன் ஏப்பா நம்ம வீட்டுக்கு வந்து தொல்லை கொடுக்குறான், நம்ம பாட்டுக்கு நிம்மதியாக டிவியை பார்த்துட்டு நம்ம பாட்டுக்கு நிம்மதியாக இருந்தோம், இவன் வேறு வீட்டுக்கு வந்துட்டு இவனுக்கு வேறு நேரத்தை வந்து செலவு பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னு சில நேரத்தங்களில் மக்கள் வந்து நினைக்கிறது உண்டு. ஆனால் அதிதி தேவோ பவ, தேவர்களே வந்து நம்ம வீட்டுக்கு வரும்பொழுது லக்ஷ்மி தேவி கூட சில நேரத்தில் வந்து வரலாம் அதிதியின் மூலமாக. ஆனால் நம்ம இந்த மாதிரி சொன்னோம் அப்படின்னா நம்ம என்னென்ன புண்ணியம் பண்ணியிருக்கோமோ அதெல்லாமே வந்து நம்மளை விட்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து போக ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் அதனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா விருந்தினர்களில் நல்லா உபசரிக்க வேண்டும். நம்மளுடைய வசதிக்கு ஏற்ப போல் அவங்களுக்கு வந்து தங்கத்தை கொடுக்கணும், வெள்ளையை கொடுக்கணும், இல்லை படுக்கிறதுக்கு வந்து பஞ்சு மெத்தையை கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் வந்து கிடையாது. நம்மளால் என்ன முடியுமோ அதை வந்து செய்யணும். குறைந்தபட்சம் அவர்களுக்கு வந்து தண்ணி கொடுக்கணும், குறைந்தபட்சம் நல்லா வந்து பேசி மகிழ்ச்சியோடு பேசி அவங்க போகும் பொழுது மனம் நிம்மதியோடு நம்ம வீட்டிலிருந்து போக வேண்டும். ஸோ அந்த மாதிரி வந்து அதனால் அது மாதிரி வந்து நம்ம வந்து பார்த்து கொள்ள வேண்டும். அதே நம்ம ஒரு வீட்டுக்கு வந்து ஒரு விருந்தாளியாக போகிறோம் அப்படின்னா மனு சமூகத்தில் வந்து வீட்டிலருந்து வெளியில் வந்து உபசரிக்க சொல்லியிருக்கு, ஆனால் இவன் என்ன வீட்டுக்குள்ளேயே உட்காந்துருக்கிறான் வரவே இல்லையா அப்படின்னு திட்டிக்கிட்டே நம்ம வந்து வீட்டுக்குள்ளே போகக்கூடாது. நம்ம எந்த எதுவாக இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம பொறுமையோடு வந்து வீட்டில் இருக்கிற மக்களும் நன்றாக உபசரிக்க வேண்டும். நம்ம விருந்தினராக போனோம் அப்படின்னாலும் ஏதாவது ஒரு குறைகள் இருந்தாலும் நம்ம என்ன பண்ணோம் அதை வந்து பொறுத்து கொள்ள வேண்டும். ஸோ அந்த மாதிரி பரஸ்பரமாக வந்து நம்ம இருக்கிறதுக்கு பார்த்து கொள்ள வேண்டும். அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு வந்து ஒரு பிச்சைக்காரன் யாருன்னா வர்றான் அப்படின்னா அந்த பிச்சைக்காரனுக்கு வந்து கண்டிப்பாக வந்து நம்ம எதாவது வந்து கொடுத்தே ஆக வேண்டும். நம்ம வாழ்க்கையில் வந்து எல்லாரும் ஐந்து விதமான கடன்களை, ஒரு மனிதன் இந்த உலகத்தில் பிறந்த உடனேயே ஐந்து மக்களுக்கு வந்து கடன்பட்டுருக்கான். இன்னொரு சமயங்களில் நம்ம வந்து இந்த ஐந்து கடன் என்னென்ன, யார் யாருக்கெல்லாம் நம்ம கடன்பட்டுருக்கோம் அப்படிங்கிறத வந்து விளக்கமாக வந்து நம்ம பார்க்கலாம். ஆனால் ஒரு பிச்சைக்காரன் வரான் அப்படின்னா அவனுக்கு ஏதாவது வந்து கொடுத்தே ஆக வேண்டும். அவனை வெறும் கையோடு வந்து அனுப்பக்கூடாது, இல்லை என்று சொல்லக்கூடாது. இன்றைக்கி நம்ம வந்து ஒரு கிராமப்புறங்களையோ எங்கேயோ போனோம் அப்படின்னா நகரப்புறத்தில் வந்து பிச்சைக்காரனுக்கு வேலையே கிடையாது. ஏன்னா எல்லாமே வந்து நம்ம வந்து அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கோம், டோர் க்ளோஸு, டோர் வந்து பூட்டியிருக்கு, நம்ம வந்து கதவை தாண்டி அவன் உள்ளறையே வந்து பிச்சைக்காரன்லாம் வரவே முடியாது. ஆனால் கிராமப்புறங்களில் பார்த்தோம் அப்படின்னா கிராமப்புறங்களில் நிறைய பிச்சைக்காரர்கள் வருகின்றார்கள். நான் ஒரு தடவை ஸ்ரீரங்கத்தில் ஸ்ரீ ரங்கநாத சுவாமியை தரிசனம் பண்ண போகும்பொழுது தரிசனம் பண்ண முடிச்சுட்டு அங்கே பிரசாதம் எடுத்துகிட்டு இருந்தேன், எடுத்துக்கிறதுக்காண்டி பிரசாதம் வாங்கிட்டு இருந்தேன். அப்போ ஒரு வயதான ஒரு அம்மா வந்துட்டு, தம்பி வந்து எதனா கொடுப்பான், காசு கொடுப்பான், எனக்கு வந்து ரொம்பவும் வந்து பசிக்கிறது, நான் வந்து சாப்பிடணும் அப்படின்னு சொன்னிச்சு. நான் என்ன பண்ணேன், அங்கே வந்து டோக்கன் வாங்கியிருந்தேன் பிரசாதம் வாங்குறதுக்காண்டி. நான் அந்த அம்மாட்ட இந்தாம்மா டோக்கன் இருக்குது, நீங்கள் போய் பிரசாதம் வாங்கி சாப்பிட்டுக்கோங்க, பசிக்குதுன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு நினச்சி சொன்னேன். ஆனால் அந்த அம்மா என்ன பண்ணுச்சு அப்படின்னா, இல்லை இல்லைப்பா எனக்கு டோக்கன்லாம் வேணாம், காசாக இருந்தால் கொடுங்களே அப்படின்னு கேட்குது. ஆனால் இன்றைக்கி இருக்கிற கலியுகத்தினுடைய குளறுபடியில் இந்த பிச்சைக்காரன் கூட எப்படி இருக்கான் அப்படின்னா, அவனுக்கு வந்து எதனா கொடுத்தோம்னா அவன் வந்து வேணான்னு சொல்லிடுறான். அதே சில நேரத்தில் நம்ம வந்து ஒரு ரூபா ரெண்டு ரூபாய் கொடுத்துட்டோம் அப்படின்னா நீயே வச்சுக்கோ அப்படின்னு வந்து சொல்லிட்டு போகிறான். ஏன்னா இன்றைக்கி பிச்சைக்காரன் கூட இந்த குரூரபதியாக இருக்கிறான், பிச்சைக்காரன் கூட பேங்க் அக்கௌண்ட் வச்சுருக்கிறான், பிச்சைக்காரன் கூட நான் செய்தித்தாளில் நம்ம பார்க்குறது உண்டு சில பிச்சைக்காரர்கள் வந்து குரூரபதியாக கூட இருக்கிறாங்க. ஸோ இப்படி இருக்கிற காலகட்டத்தில் இந்த பிச்சைக்காரர்களும் வந்து இப்படி வந்து பழகிறாங்க. அதனால் அவங்க பிச்சைக்காரர்கள் எப்படி வேணாலும் அவங்க சொல்லிட்டு போட்டோம். ஆனால் நம்மளுடைய கடமை என்ன அப்படின்னா, நம்ம வீட்டில் இருக்கிற தானியமோ இல்லை வந்து சாப்பாடோ ஏதோ ஒன்று பிச்சைக்காரர்களுக்கு கொடுத்தே ஆக வேண்டும். அப்படி கொடுக்கும் பட்சத்தில் வந்துட்டு பகவானுக்கு சந்தோஷம். அப்படியே நம்ம கொடுக்காம அவங்கள விரட்டி விட்டுட்டோம் அப்படின்னம்னா நம்ம இருக்கிற என்னென்ன புண்ணியம் பண்ணியிருக்கோமோ எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நலிவடையாக ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் பார்த்தோம் அப்படின்னா கலியுகத்தில் சரி எந்த ஒரு வேலையை செஞ்சாலுமே அதுக்கு ஒரு பிரதிபலன் இருக்குது, அதனால் நான் வேலையை செய்யாமையே விட்டுறலை அப்படிங்கிறாரு. அப்படின்னு நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா எது இந்த வேலையும் செய்யலைன்னா நமக்கு வந்து எந்த ஒரு இந்த பதத்தில் பகவான் சொல்கிற மாதிரி செயல்களிலிருந்து விலகி கொள்வதால் விளைவுகளிலிருந்து ஒருவன் விடுதலை பெற முடியாது. நான் வேலை செஞ்சால் தானே ஏதா ஒரு பிரதிபலன் வருது, ஏதா ஒரு பிரதிபலன் ஒரு ரியாக்ஷன் வருது. அந்த ரியாக்ஷனே வரல அப்படின்னா பிரதிபலன் விளைவுகள் வரல, நான் வேலை செஞ்சால் தானே விளைவுகள் வருது, நான் வேலையே செய்யலைன்னா விளைவுகள் வராது அப்படின்னு வந்து நம்ம இருக்கவே முடியாது. ஏன்னா அப்படி செய்யாமல் இருந்தோம் அப்படின்னா விடுதலை வந்து அடைய முடியாது. ஸோ அப்புறம் ஒரு இந்த இதுக்கு ஒரு அழகான ஒரு சரித்திர சம்பவம் இருக்குது. என்ன சரித்திர சம்பவம் அப்படின்னா, ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தார். அந்த ராஜா மிகவும் வந்து எல்லாருக்கும் யாராக இருந்தாலும் சரி, பிராமணராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் எல்லாத்துக்கும் வந்து பிரசாதம், பகவானுடைய பிரசாதத்தை வந்து எல்லா இடத்துலையும் கொடுத்துக்கிட்டே இருப்பார். அப்படி அன்னதானம் பண்ணிக்கிட்டே இருக்கும் பட்சத்தில் ஒரு பிராமணனுடைய சாப்பாட்டில் வந்து ஒரு பிராமணனுக்கு சாப்பாடு கொடுக்கும்போது அந்த பிராமணர் வந்து இறந்துறார். எப்படி இறந்துறார் அப்படின்னா, கருடர் என்ன பண்ணுறார், ஒரு பாம்பை வாயில் தூக்கிட்டு போயிட்டு இருக்கும்பொழுது அந்த பாம்பினுடைய வாயிலிருந்து கொஞ்சம் விஷம் அந்த சாப்பாட்டில் பட்டுருச்சு. ஆனால் அந்த அரசனுக்கு வந்து தெரியல, அது என்ன மேலேருந்து வானத்திலிருந்து விழுந்ததுனால அவர் பார்க்காம என்ன பண்ணிடுறார், ஒரு பிராமணனுக்கு கொடுத்து ஒரு பிராமணனோட உயிர் போயிடுது. அப்போ சித்திரகுப்தன் பார்க்குறாரு, இது வந்து அரசன் வந்து வேண்டும்னே இதில் வந்து விஷம் கலக்கவே இல்லை, ஸோ அரசனுடைய தப்பு வந்து கிடையாது. அதுக்கப்புறம் இந்த கருடா என்ன பண்ணுது, கருடருக்கு சாப்பாடு வந்து பாம்பு தான், ஸோ அது வந்து அதோட தர்மம், அது தூக்கிட்டு போயிட்டு இருக்கு. ஸோ இப்போ கருடனுடைய தப்பும் வந்து கிடையாது. அதுக்கப்புறம் இந்த பாம்பு, அது கருடர் வந்து அந்த பாம்பை கொஞ்சம் இறுக்கமாக பிடிச்சிருக்கிறதுனால அதோட வாயிலிருந்து அந்த விஷம் வந்து அது கீழே விழுந்துருச்சு. ஸோ அப்படி இறுக்கமாக பிடிச்சிருக்கிறதுனால தான் விஷம் கீழே வந்துச்சு. அதனால் அந்த பாம்பனுடைய வந்து தவறுதலும் கிடையாது. சித்திரகுப்தர் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு, இந்த பாவத்தை, இந்த பிராமணனுடைய கொன்ன பாவத்தை யார் கணக்கில் எழுதுறது? இப்போ நமக்கெல்லாம் வந்து இப்போ இந்தியாவில் பண பிரச்சனைகள் இருக்குது. ஒரு என்ன பெரிய பெரிய செல்வந்தர்கள் என்ன பண்ணியிருக்காங்கலாம், ஒரு 3-4 அக்கௌண்ட் வச்சுருக்காங்க. அந்த 3-4 அக்கௌண்ட்டுக்கு அதனுடைய பாஸ்வேர்டு ஞாபகம் வச்சுக்கிறதே ரொம்ப கடினம். அதுவும் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஏகப்பட்ட இமெயில் இருக்குது, ஃபேஸ்புக் இருக்குது, இது போல் பல வந்து இந்த பல அக்கௌண்ட்டுகள் வந்து நமக்கு இருக்குது. அதோடய பாஸ்வேர்டுகள்லாம் ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப கடினம். ஆனால் சித்திரகுப்தரோட நிலைமையை பார்த்தோம்னா ரொம்ப 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 கடினம். ஏன்னா இந்தியாவில் மட்டுமே 120 கோடி மக்களுக்கு மேலே வந்து இருக்கிறாங்க. இவ்வளோ ஜீவராசிகளுக்கும், உலகத்தில் உள்ள எல்லா ஜீவராசிகளும், எறும்பிலிருந்து யானை வரைக்கும், மரத்திலிருந்து செடியிலிருந்து நாயிலிருந்து பூனையிலிருந்து எல்லாத்துக்கும் அவங்களுடைய கணக்கு வழக்குகளை சித்திரகுப்தன் உட்காந்து எல்லாத்தையும் துல்லியமாக எழுதி வச்சிருக்கார். ஸோ அப்படி இருக்கிறப்ப இந்த சித்திரகுப்தனுக்கு ரொம்ப குழப்பம், யாருடைய அக்கௌண்ட்டில் யாருக்கு மேலே இந்த பாவத்தை, பிராமண கொன்னோட பாவத்தை எழுதுறது அப்படின்ட்டு. அப்போ இன்னொரு நாள், அடுத்த நாள் பிராமணர்கள் பிராமணர்கள் இந்த மாதிரி பசிக்கிறது இந்த ஊரில் நாங்கள் கேள்விப்பட்டோம், இந்த ராஜா வந்து அன்னதானம் பண்ணுறாராம், அவரோட வீடு எங்கே இருக்குது, எப்படி போகிறதுன்னு கேட்கும் பொழுது ஒருத்தர் வந்து சொல்கிறாரு, இந்த வழியாக போங்க அப்படின்ட்டு. அப்படி சொல்லும் பொழுது அவர் என்ன பண்ணுறாரு, ஆனால் போங்க, ஆனால் ஒன்று ஞாபகத்தில் வச்சுங்க, இந்த அரசன் வந்து எப்பவுமே வந்து எல்லாத்தையும் விஷம் கொடுத்து கொடுத்து நிறைய பேரை வந்து கொன்னுடுவார், அதை நீங்கள் வந்து ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு போங்க அப்படின்னு வந்து இந்த ஆள் வந்து சொல்கிறாரு அந்த பிராமணர்கள்ட்ட, போகிற பிராமணர்கள்ட்ட. அப்போ வந்து உடனே சித்திரகுப்தன் நினச்சான், சரி இவர் மேலே கணக்காக எழுது, ஏன்னா அந்த அரசன் வந்து என்றைக்குமே வந்து விஷத்தை வச்சு எந்த ஒரு பிராமணனையும் கொல்லக்கூடாது, அது பாம்பினுடைய வாயிலிருந்து தவறுதலாக விழுந்து அந்த மாதிரி பிராமணன் வந்து இறந்துட்டார். இந்த போகிற வழி சொன்னவர் தப்பாக அந்த ராஜாவை பற்றி சொன்னதுனால அவரோட அக்கௌண்ட்டில் வந்து எல்லாத்தையும், அந்த பாவத்தை, பிராமணன் கொண்ட பாவத்தை எல்லாத்தையும் அவரோட கணக்கில் வந்து எழுதிட்டாங்க. ஸோ இதிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, ஒரு மனிதனோட மனிதனை பற்றி நம்ம தப்பாக பேசணும் அப்படின்னா அவர் என்னென்ன பாவங்கள், கெட்ட செயல்கள்லாம் அவர்கிட்ட இருக்கோ அது எல்லாமே துரதிருஷ்டவசமாக நமக்கு வந்துடும். அதே போல் நம்ம என்னென்ன நல்ல செயல்கள், புண்ணியம் பண்ணியிருக்கோம், அதெல்லாம் அந்த யாரை நம்ம திட்டுறோமோ அவருக்கு வந்து போய் சேர்ந்துடும். ஸோ அதனால் நம்ம இந்த கலியுகத்தில் ரொம்பவும் ஜாக்கிரதையாக யாரையும் வந்து திட்டாமல் யாரையும் துன்பப்படுத்தாமல் வந்து இருக்கணும். அதனால் கிருஷ்ணர் இந்த இன்னொன்று என்ன சொல்கிறார் அப்படின்னா, சன்னியாசின் மூலமாக பக்குவத்தை அடைய முடியாது. சும்மனே வந்துட்டு காவிய உடைய வந்து நம்ம போட்டுக்கிட்டோம் அப்படின்னம்னா, நம்ம சன்னியாசி அப்படின்னு போட்டுக்கிட்டோம் அப்படின்னா அதன் மூலியமாக பக்குவத்தை அடைய முடியாது அப்படின்னு சொல்கிறோம். நம்ம இந்த கலியுகத்தில் பார்த்தோம் அப்படின்னா, சாதாரணமாக ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னா நான் சன்னியாசியாக போயிடுறேன் அப்படின்னு நிறைய பேர் வந்து சொல்கிறது வழக்கம். ஏதோ ஒரு கணவன் மனைவிக்குள்ளே பயங்கர ஒரு பிரச்சனை, அடிக்கடி சண்டை நடக்கிறது. கணவன் மனைவினாலே இந்த உலகத்தில் சண்டைகள் இருக்க தான் செய்யும். சண்டை இல்லாமல் ஒரு ரெண்டு வளையல் போட்டிருக்கோம் அப்படின்னா அந்த ரெண்டு வளையல் மோதி மோதி சத்தம் வரதான் செய்யும். அதுபோல் கணவன் மனைவி அப்படின்னா சின்ன சின்ன சச்சரவுகள் இருக்க தான் வந்து செய்யும். அதனால் நம்ம வந்து அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி பழகிக்கணும். ஆனால் சில இடத்துல வந்து ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறதுனால அந்த கணவன் என்ன சொல்லுவார், உன் கூட இருக்கிறதே பெரிய தலைவலி, நான் சன்னியாசியாக போயிடுறேன் அப்படின்ட்டு வந்து சொல்லுவார். இதுக்கு பேர் பல்கு வைராக்கியம். அதாவது சந்நியாசம் அப்படிங்கிறது விட்டு விடுதல் அப்படின்ற பெயர். விட்டு விடுதல் எது அப்படின்னா, இந்த பௌதிக லோகத்தில் இருக்கிற அட்டாச்மெண்ட்டை விட்டுறது. அதாவது இந்த பந்தத்தை வந்து விடுறது. அதாவது எது மேலேயும் பற்றுதல் வைக்காமல் இருக்கிறதுக்கு பேர் தான் வந்து சந்நியாசம் அப்படின்னு பேர். ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு, மனைவி கூட சண்டை, அதனால் நான் சந்நியாசம் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிறாரு. இதெல்லாம் வந்து பொய்யான சந்நியாசம். அப்புறம் சில பேர் சொல்கிறது உண்டு, பொண்ணு தேடி தேடி பார்த்தேன்ப்பா, பொண்ணே கிடைக்கல, சன்னியாசியாக போயிடுறேன்ப்பா அப்படின்னு சில பேர் சொல்கிறது உண்டு. ஸோ இந்த மாதிரி சும்மா ஏதோ சண்டை சன்னியாசி, பொண்ணு கிடைக்கல சன்னியாசி, இந்த மாதிரிலாம் போகிறதெல்லாம் வந்து இந்த பௌதிக லோகத்தில் துன்பத்தை தான் வந்து கொடுக்கும், இன்பத்தையே வந்து கொடுக்காது. ஸ்ரீ பிரபுபாதர் இந்த பொருளுரையை சொல்கிறது போல், சொல்பம் அபியச தர்மசிய திராயத்தோ மகத்தோ பயாத். இந்த மாதிரி சந்நியாசம் அப்படிங்கிறவங்க வந்து பகவானுக்கு பக்தி பண்ணி அவங்கள தூய்மைப்படுத்தி கொண்டு பகவான் மேலே முழு பக்தி இருக்கும் பொழுது மட்டுமே அவங்க சந்நியாசம் எடுக்கும் பொழுது நன்மைகள் ஏற்கப்படும். இல்லை அப்படின்னா இந்த போலி சன்னியாசிகள் அந்த காவி உடைய அடைஞ்சிக்கிட்டு இந்த மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, எதுவுமே பிடிக்கல, நான் சன்னியாசியாக போயிடுறேன் அப்படின்னு போனாங்கன்னா இந்த பௌதிக உலகத்துக்கு துன்பங்கள் தான் வந்து ஏற்படும். நரசிம்ம புராணத்தில் ஒரு சம்பவம், அருமையான ஒரு சம்பவம் இருக்குது. என்ன சம்பவம் அப்படின்னா, ஒரு காதலன் ஒரு காதலியை பார்க்குறதுக்காண்டி போயிட்டு இருக்கான். அப்படி போகும்பொழுது கையில் நிறையா வந்து ஃப்ளவர்லாம் வச்சுருக்கான், நிறையா வந்து பூக்களெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம காதலி கொண்டு போய் கொடுக்கலாம் அப்படின்ட்டு பயங்கரமாக சந்தோஷமாக வந்து போயிட்டுருக்கார். போயிட்டுருக்கும் பட்சத்தில் அங்கே வந்து நிறைய மழை பெய்யுறது, வெள்ளம் வந்துருச்சு. வெள்ளம் வரும்போது போகிறாரு போக 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 என்ன ஆகுறது, வெள்ளம் அதிகரிச்சுட்டே வந்து போகுது. என்னடா இப்படி வெள்ளம் அதிகரிச்சுட்டே வருது, என்ன பண்ணுறது, ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பேதளிக்கிறார். பேதளிச்சுட்டு அவர் சிறு வயதில் இருக்கும் பொழுது கிருஷ்ணாய நமக, கோவிந்தாய நமக, வாசுதேவாய நமக அப்படிங்கிறதெல்லாம் வந்து கேள்விப்பட்டிருக்காரு. அதை கேள்விப்பட்டுட்டு வெள்ளம் வர என்ன பண்ணுறாரு, இதுக்கப்புறம் கையில் வச்சுருக்க பூவெல்லாம் வச்சுருந்தோம்னா தண்ணிக்குள்ளே போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு வானத்தில் அப்படியே தூக்கி போட்டு கோவிந்தாய நமக, கிருஷ்ணாய நமக, வாசுதேவாய நமக அப்படின்றாரு. அப்படி போட்டுட்டு அப்புறம் கொஞ்ச நாள் வெள்ளம் அதிகரித்து மூழ்கி வந்து இறந்து போயிடுறாரு. இறந்து போனதுக்கப்புறம் யமதூத்தர்கள் வந்து யமபட்டணத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போயிட்டு அவருடைய கணக்கை எடுத்து பார்க்குறாங்க. கணக்கை எடுத்து பார்க்கும்பொழுது அவர் தெரியாமல் வந்து பகவானுடைய நாமத்தை சொல்லி இந்த பூவை வந்து வானத்தில் வந்து போட்டார். அதுக்காண்டி அதுக்கான பலன் என்ன அப்படின்னா, சொர்க்கத்தில் கொஞ்ச நேரம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அவருக்கு வந்து கிடைச்சிது. அதே போல் அவர் நிறைய பாவங்கள் பண்ணியிருக்கிறதுனால நரகத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்பும் அவருக்கு இருந்தது. ரெண்டுமே இருந்ததுனால யமராஜ் வந்து கேட்டார், உனக்கு வந்து முதல்ல சொர்க்கத்துக்கு போகணுமா இல்லை நரகத்துக்கு போகணுமா அப்படின்ட்டு. இவர் நினச்சார், நரகத்துக்கு எப்படியும் போய் தானே ஆக போகிறோம், அதுக்கு முன்னாடி சொர்க்கத்துக்கு போயிட்டு அதுக்கப்புறம் நரகத்துக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட்டு நான் வந்து சொர்க்கத்துக்கு போகிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறார். அப்போ சொர்க்கத்துக்கு போகிறேன்னு சொல்லும்பொழுது இவர் நினைக்கிறாரு, நான் தெரியாமல் சும்மா ஏதோ கிருஷ்ணாய நமக, கோவிந்தாய நமகன்ட்டு சும்மா கையில் இருக்கிற பூவை வந்து வானத்தில் தூக்கி போட்டு நான் பேரை சொன்னேன், இதுக்கே வந்து எனக்கு சொர்க்கம் போகிறதுக்கு வந்து வாய்ப்பு கிடைச்சிருக்கு, அந்த சொர்க்கத்தில் இருக்கிற கொஞ்சம் நிமிடத்தையும் நான் வந்து வீணடிக்காமல் அங்கே வந்து ஒரு பூங்கா வனம் இருக்குது, அந்த பூங்கா வனத்தில் போயிட்டு உடனே என்ன பண்ணுறாரு, இருக்கிற எல்லா மலர்களையும் எடுத்து கிருஷ்ணாய நமக, கோவிந்தாய நமக, வாசுதேவாய நமக, மதுசூதாய நமக, நமக விஷ்ணுவே நமக, நாராயணாய நமக அப்படின்ட்டு பகவானுடைய நாமத்தை சொல்லி 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 எல்லாத்துக்குமே அர்ப்பணம் பண்ணுறார். கொஞ்சம் நிமிடங்கள் கழித்து யமதூதர்கள் வந்து பார்க்குறாங்க. அவங்களோட அக்கௌண்ட்டில் அவரோட அக்கௌண்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா என்னென்ன பாவம் செஞ்சுருக்காரோ எல்லா பாவங்களும் மறைக்கப்பட்டு அவர் வந்து வைகுண்ட பதவி, வைகுண்டத்துக்கு போகிறதுக்கான, ஏன்னா பகவான் கிருஷ்ணர் சொல்கிறார், கொஞ்சமாக சொல்பம் அபியச தர்மசிய திராயத்தோ மகத்தோ பயாத், கொஞ்சமாக பக்தி பண்ணாலும் நிறைய பலன் கொடுக்க வேண்டியது இருக்கிறதுனால நம்ம எந்த ஒரு விளைவுகளும் இல்லாமல் இருக்கிறதுனால இவர் என்ன பண்ணார், யமதூதர்களை வந்து பார்த்துட்டு ஏகப்பட்ட பக்தி பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு வைகுண்டத்துக்கு அவங்கள வந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க. ஸோ இது போல் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த பௌதிக லோகத்தில் நம்ம பக்தி பண்ணும் பொழுது பகவானுடைய நாமத்தை சொல்லி ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே, நம்ம பகவானுடைய நாமத்தை சொல்லி பக்தி பண்ணும் பொழுது நம்ம செய்யக்கூடிய காரியத்துக்கள் விளைவுகள் இல்லாமல் வந்து இருக்கலாம். ஹரே கிருஷ்ணா, அனைவருக்கும் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். ஹரே கிருஷ்ணா, எல்லாருக்கும் சங்கராந்தி வாழ்த்துக்கள். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. ஜெகத்குரு ஸ்ரீல பிரபுபாத கீ ஜெய்.